தையாளி முடியாது, எனவே இறைவன் தான் உலகத்தை ஆக்குவான்னு சொன்ன இல்லையா. அதையும் நீ வச்சுக்கோ, மேலும் இதையும் கேட்டுக்கோ. ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நீ காரியம் முதல் காரணம் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவன். யாரு? சாங்கியன் ஆகிய நீ. ஆகவே சாங்கியனே, நீ வந்து முதல் காரணம் மட்டும் வச்சு எந்த காரியம். ஆமா, அவர்களுக்கு தானே, அவர்கள் தடைக்கு தானே விடை சொல்றாரு. சாங்கியன் சாங்கிய சமயத்தவன், சாங்கிய அவனுக்கும் நமக்கும் தான் இப்போ வாதமே நடக்கு. அவன் தான் மறுக்க, அவன் தருபவன் ஒருவன் வேண்டும்ங்கிறத மறுக்க. தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற கருத்தை முதல்ல இருந்தே மறுத்துட்டு வராங்க. யாரெல்லாம் மறுக்கின்றா? உலகாயுதன் மறுக்கிறான் இல்லையா. அப்புறம் தான் வந்து சமண பௌத்தன் மறுத்தான், சமணன் மறுத்தான். ஒவ்வொருவன் ஒவ்வொரு காரணம் சொல்லி மறுக்கிறான். அவன் தருபவன் ஒருவன் வேண்டும் நிலைநாட்டிட்டு வருகின்றான். அதை நாம ஆகையினாலே அல்லதுவும் தொடங்கியிருக்காங்க சுவாமிகள். அதான் சொல்றேன், குருடனும் தராது மாயையும் தராது, ஆகவே இறைவன் தருவான் என்பது மட்டுமன்று, மேலும் எந்த ஒரு காரியத்திற்கும் முதல் துணை நிமித்தம் மூன்று காரணங்கள் வேண்டப்படும் அப்படின்னு சொல்ல வருகின்றார். அல்லதுவும் ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு முதல் துணை நிமித்தம் என்னும் காரணம் மூன்றும் தம்முள் ஒன்றை இன்றியமையாவென்பதும், தம்முள் ஒன்றை இன்றியமையாவென்பதும். எந்த ஒரு காரியத்துக்கும் முதல் காரணமும் வேண்டும், துணை காரணம் வேண்டும், நிமித்த காரணம் வேண்டும். மூன்றுல ஒன்று இல்லாட்டா கூட அந்த காரியம் வந்து வராது. ஒன்று இல்லாட்டாலும் காரியம் வராது, மூணுமே வேண்டும். மூன்றும் தம்முள் வேறாதலும், முதல் காரணமே நிமித்த காரணமாகவும் இருந்து கொள்ளட்டும் அப்படிலாம் சொல்ல வழி இல்ல. முதல் காரணம் வேற, நிமித்த காரணம் முதலிய காரியங்களை நினைத்து பாரு. முதல் காரணமாகிய மண் வேறு, நிமித்த காரணமாகிய குயவன் வேறு இல்லையா. மேசை நாற்காலியில வச்சு பாருங்க, முதல் காரணமாகிய இந்த மரக்கட்டை வேறு, நிமித்த காரணமாக முதல் காரணமாகிய பொன் வேறு, நிமித்த காரணமாகிய பொன்னன் வேறு இல்லையா. அந்த மாதிரி ஆகையினாலே முதல் துணை நிமித்தம் மூன்று வேறு, எப்படி இருந்து கொள்ள முடியாது? நிமித்த காரணமாக இருந்து கொள்ள முடியாது என்று சொல்கின்றார். அதான் மூன்றும் தம்முள் வேறாதலும். காரிய காரணங்கள் என்னும் ஆறாம் வேற்றுமை தொகை வடநூல் முடிவு என்றார். அது ஆறாம் வேற்றுமை தொகை, அதில் அது என்ற உருபு தொக்கு நிற்கின்றது. காரியங்களது காரணங்கள், காரியங்களது காரணங்கள் அப்படின்னு அந்த அது உருபு தொக்கு நிற்கின்றது. காரியங்களது காரணங்கள்னா காரியங்கள் தோன்றுவதற்கு தேவையான காரணங்கள் அப்படின்னு பொருளை விரித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமும் தோன்றுவதற்கு தேவையான காரணங்கள் மூன்று, அவை முதல் துணை நிமித்தம். உலகத்தின் கண் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம். வந்து மண்ணை வந்து மண் திரிகை பண்ணுமவன், மண் திரிகை பண்ணுமவன்னா புலாளன் முறையே முதல் துணை நிமித்தம். இந்த மூன்று காரணங்களும் தம்முள் வேறு என்பது இந்த மண் திரிகை குயவன் இந்த இதில் வச்சு காட்சி அளவையால தெரிஞ்சுக்கிடதான். மண் முதல் காரணமாகிய மண் வேறு, நிமித்த காரணமாகிய குயவன் வேறு. அந்த மாதிரி முதல் காரணமாகிய மாயைக்கு வேறாய் நிமித்த காரணம் ஒருவன் வேண்டப்படும் இல்லையா. இந்த மாயையானது மண் போல விளங்கி திரிகை போல சிவபெருமானுடைய சக்தியை விளங்குகிறது. அந்த சிவபெருமானாகிய இந்த ஆரியன் குளாரன் போல அவன் நிமித்த காரணமாக இருந்து என்ன செய்கின்றான்? அகிலத்தை எல்லாம் மாயிலிருந்து தோற்றுவிக்கின்றான். ஆகவே இதுகாரம் செய்திகள் எல்லாம் வந்து வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற சூத்திர கருத்து வலியுறுத்தப்பட்டது இல்லையா. அந்த சூத்திர கருத்தை தான் பல சமயங்களும் வந்து மறுத்தார்கள் இல்லையா. உலகம் வந்து நின்று போகாது, நிலையானதுன்னு உலகாயுதம் முதல்ல சொன்னா, அவனை மறுத்து வந்து நின்று போகும்னு சொன்னார்கள். அப்புறம் உலகாயுதல இன்னொரு சாரார் வந்து வந்து நின்று போகும், ஆனால் தருபவன் ஒருவன் வேண்டாம், உலகமே வந்து நின்று போய்கொள்ளும்னா அவனை மறுத்து தருபவன் ஒருவன் வேண்டும் சொன்னார்கள். அப்புறம் வந்து பௌத்தர் வந்தார்கள், உலகம் இல்பொருள், ஆகவே தருபவன் ஒருவன் வேண்டாம் சொன்னார்கள். இல்பொருள் தோன்றாது, உலகம் தோன்றுகிறது, எனவே அது உள்பொருள், ஆகையால் அதனை தருவதற்கு ஒருவன் வேண்டும்னார்கள். அப்புறம் பௌத்தர்களே இன்னொரு சாரார் வந்து சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் அவர்கள்? இந்த உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று இல்லையா, ஆகவே அதற்கு தருபவன் ஒருவன் வேண்டாம்னார்கள். உள்பொருளா இல்பொருளா என்று கேட்டால் ஏதாவது ஒரு பதில் தான் சொல்ல முடியுமே ஒழிய, இப்படி இரண்டும் அன்றுன்னு சொன்னால் அது பொருந்தாது. எனவே அது உள்பொருள் தான், அது காரணாவத்தை காரியவத்தை, அதாவது புலப்படாத சூக்கும நிலை, புலப்படுகின்ற தூள நிலைன்னு ரெண்டு நிலை வேறுபாடு உடையது உலகம் இல்லையா. ஆகவே அதை சூக்குவாவத்தை இருந்து தூள நிலைக்கு கொண்டு வருவதற்கும் மீண்டும் சூக்குவத்தை கொள்வதற்கும் தருபவன் ஒருவன் வேண்டும் என்று நிலைநாட்டினார்கள். அப்புறம் இதே கருத்துக்களை வந்து சமணர் சொன்னார்கள், தருபவன் ஒருவன் வேண்டாம்னார்கள், அவனையும் தருபவன் ஒருவன் வேண்டும் சொன்னார். இதே கருத்துக்களை வேதத்தை உடன்படுகின்ற மீமாம்சகர் தார்க்கிகர் சாங்கியர் சொல்லும்போது அவர்கள் மூவரை மறுத்து தருபவன் ஒருவன் வேண்டும். ஆகவே அந்த சூத்திரத்தினுடைய முதற் கூறு இதுகாரம் நிலைநாட்டப்பட்டது. இந்த உலகம் வந்து நின்று போவது, வரக்கூடிய முறைப்படி வந்து நின்று போவது, வருமுறை வந்து நின்று போவதுன்னு பாட்டேன். வருமுறைனா என்ன? முதல் காரணத்தில் உள்ள பொருளே தோன்றும் என்ற அந்த சர்க்காரியவாத முறைப்படி, இல்லையா? மண்ணிலிருந்து மண்ணில் உள்ள பானையே தோன்றும், மண்ணில் இல்லாத அந்த துணி தோன்றாது. இது மாதிரி மாயிலே உலகம் ஏற்கனவே இருந்தது, இருந்ததால் அது ஒரு நிமித்த காரணனால் தோன்றுகிறது என்ற அந்த சர்க்காரியவாத முறைப்படி தோன்றும். அதான் சர்க்காரியவாத முறைப்படி இந்த உலகம் வரும் அப்படின்னு சொல்றதுதான் வரும் முறை வந்துன்னு சொன்னாங்க. வரும் முறைன்னா வருதற்குரிய சர்க்காரியவாத முறை, வருதற்குரிய சர்க்காரியவாத முறைப்படி இந்த உலகம் வந்து நின்று போகும். அதனாலே உலகத்தை தருபவன் ஒருவன் வேண்டும் என்று இதுவரைக்கும் மாயைக்கு ஒருவனார் எண்ணிங்கண்ணின் உள்ளவாறு உரைப்பக்கேணி என்பது உளப்பட இவை இரண்டு செய்யுளானும். இந்த ரெண்டு செய்யுளாலும் வந்து யாருக்கு? சாங்கியிருக்க மட்டும். முதல் இந்த முதல் அதிகரணத்துல வந்து முதல் செய்யுள்ள இருந்து உள்ளது சொல்றானா, அது சாமியோட சொல்ல இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு செய்யுளும் யாருக்கு உள்ளது அப்படின்னா, இந்த பாட்டு காரிய காரணங்கள் பாட்டும், போன பாட்டு புத்திமர் காரியத்தார், போன பாட்டு கூட அதுக்கு முந்தின பாட்டுல உள்ள மாயைக்கு ஒருவனார் எண்ணிங்கண்ணின் உள்ளவாறு உரைப்பக்கேணி அடியே சேர்த்துக்கிடணுமே புத்திமர் காரியத்தார, அதனால அது உளப்படன்னு சொன்னாங்க. மாயைக்கு ஒருவனார் எண்ணிங்கண்ணின் உள்ளவாறு உரைப்பக்கேணி என்பது உளப்பட இவை இரண்டு செய்யுளானும் சாங்கியர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து. ஆசங்கித்து சாங்கியர்கள் வந்து ஐயம் எழுப்புறாங்க, தடை எழுப்புறாங்க, அந்த தடையை வாங்கி ஆசங்கித்து வாங்கி பரிகரித்து அவர்கள் தடையை நீக்கி பரிகரித்து விளக்கி அவர்கள் தடைய விளக்கி சாதிச்சார். எந்த கருத்தை சாதிச்சார்? தருபவன் ஒருவன் வேண்டும் என்றது வலியுறுத்தப்பட்டது இந்த ரெண்டு பாட்டினால. உதிப்பதும் ஈரும்கிறது இந்த அதிகரணத்தில் உள்ள முதல் பாடல். அது தொட்டு இதுகாரம் எந்த கருத்தை சாதித்தார்? வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற சூத்திர கருத்தை சாதித்தார். அதைத்தான் சொல்கின்றார்கள். இங்ஞனம் உதிப்பதும் ஈரும் என்பது முதல். இத்துணையும் உலகாயுதர் புத்தர் சமணர் என்னும் வைதிக புறத்தார் மதம் பற்றியும், வைதிக புறத்தார் வேதங்களை உடன்படாதவர்கள், உலகாயுதர் புத்தர் சமணர் என்னும் வைதிக புறத்தார் மதம் பற்றியும், மீமாம்சகர் தார்க்கிகர் சாங்கியர் என்னும் வைதிகத்துட்பட்ட முத்திரத்தார் மதம் பற்றியும். மீமாம்சகர் தார்க்கிகர் சாங்கியர்லாம் வேதத்தை உடன்படுகின்ற சமயிகள், அவர்கள் மதம் பற்றியும் ஐயம் நிகழாமல், அவர்கள் மதக்கருத்தை எல்லாம் கேட்டு நமக்கு ஐயம் வந்துடக்கூடாது, ஐயம் நிகழாமல் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற முக்கூற்று பொருளையும் காத்துக்கொண்டு. முக்கூற்று பொருள் என்ன? வருமுறை வரும், அதாவது சர்க்காரியவாத முறைப்படிதான் இந்த உலகம் தோன்றும். சர்க்காரியம் சத் உள்ளது, காரியம் தோன்றும், உள்ளதுதான் தோன்றும் என்ற முறைப்படி இந்த உலகம் தோன்றுகிறது. எப்படி? முதல் காரணத்தில் எந்த பொருள் சூக்குமவத்தையில் உள்ளதோ அந்த பொருள் தான் தோன்றும். அதுபோல் மாயையில் சூக்குமவத்தையாக இந்த உலகம் இருந்து பின்பு தூளாவத்தையாக தோன்றுகிறது, அந்த முறைப்படி தான் தோன்றும். இது முதல் கூறு. இரண்டாம் கூறு, அப்படி தோன்றுகின்ற உலகம் தோன்றி இருந்து அழியும், முத்தொழிற்படும் இரண்டாம் கூறு. மூன்றாம் கூறு, இதை மாயிலிருந்து தருவதற்கு ஒருவன் வேண்டும். இதுதான் மூன்று கூறு. அதான் முக்கூற்று பொருளையும் காத்துக்கொண்டு. உலகம் சர்க்காரியவாத முறைப்படி தோன்றும் முதல் கூற்று பொருள், தோன்றி இருந்து அழியும் இரண்டாம் கூற்று பொருள், ஒருவன் அதை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் மூன்றாம் கூற்று பொருள். அதான் முக்கூற்று பொருளையும் காத்துக்கொண்டு. காத்துக்கொண்டுனா பிற சமயங்களால் மறுக்கப்பட்டு விடாமல் இல்லையா, அவற்றை உண்மை என்று நிலைநாட்டி காத்தார். அதான் காத்துக்கொண்டு, அதை காத்துக்கொண்டுதான் இந்த பாடல் வரைக்கும் இது வரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஆறு சமயங்கள் வைதிக புறத்தவர்கள் மூவர், வைதிகத்தை சார்ந்தவர்கள் மூவர், இந்த ஆறு சமயங்களாலும் சர்க்காரியவாதமோ அல்லது உலகம் முத்தொழிற்படும் என்ற கருத்தோ அல்லது அதை தருவதற்கு ஒருவன் வேண்டும் என்ற கருத்தோ, இந்த மூன்றில் எந்த கருத்தும் மறுக்கப்பட்டு விடாமல் அரண் செய்து இதுகாரும் சித்தாந்த உண்மையை சாதித்தார். இனி என்ன சொல்ல போகின்றார் என்றால், நமக்காக மட்டுமே சொல்ல போகின்றார். என்ன அப்படின்னா, எவ்வாறு இந்த ஆரியனாகிய இந்த முதல்வன் இந்த மாயையாகிய முதல் காரணத்தில் இருந்து தன்னுடைய சக்தி என்ற துணை காரணத்தை கொண்டு இந்த அகிலங்களை எல்லாம் எவ்வாறு தருகின்றான், ஆமா எவ்வாறு என்னென்னவற்றை படைக்கின்றான், அந்த முதல் காரணம் மொத்தம் எத்தனை என்பதை எல்லாம் சொல்ல இருக்கின்றார். ஒன்பது பாடல்களாலே தொகுத்து சொல்ல இருக்கின்றார். அதை ஒன்பது பாடல்கள் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாது, உலகத்திலிருந்து, அதாவது மாயையிலிருந்து என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் தோற்றுவிக்கின்றார்கள் ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய விஷயம். 9 பாடல்கள் தான் சொல்ல போகின்றார் என்றால் தொகுத்து சொல்ல போகின்றார், அதுதான் சொல்லிட்டார். இனி அக்காரண காரியங்கள் தருபவன் ஒருவனால் தரப்படுமாறும் அவற்றது இயல்பும் யாஞ்சனம். சித்தாந்திகளுக்கு ஐயம் வரும் இல்லையா, சரி ஆரியன் குடாலனான் என்று அகிலமெல்லாம் ஆக்குவன், எவ்வாறு ஆக்குவன், என்னென்ன அகிலங்களெல்லாம் ஆக்குவன், அந்த அகிலங்களின் தன்மை எப்படி, இப்படி எல்லாம் ஐயம் வரும் இல்லையா உடனடியா, அது 2 தூத்தத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாம இப்பவே உனக்கு கொஞ்சம் தொகுத்து சொல்றப்பா அப்படின்னு. இந்த ஆசிரியர் மிகவும் கருணை உடையவர், இறைச்சுனாலும் விரிவா சொல்லுவார், 2 சூத்திரத்துல விரிவாக வகுத்து சொல்ல இருக்கின்றார். இங்கே ஒரு ஐயம் வந்துட்டதுனால தொகுத்தும் சொல்கின்றார், அதான் சொல்றார். இனி அக்காரண காரியங்கள் தருபவன் ஒருவனால் தரப்படுமாறும் அவற்றது இயல்பும் யாஞ்சனம் என்பார்க்கு ஆரியன் குலாலான நின்று ஆக்குமாறு 9 செய்யுளால் தொகுத்து உணர்த்துகின்றார் சொல்றார். விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியத்தம் வந்திடும், விந்து தன்பால் வைகரி ஆதி மாயை முந்திடும், அராகமாதி முக்குணம் ஆதி மூலம் தந்திடும், சிவன் அவன்றன் சன்னதி தன்னின் நின்றே சொல்லிட்ட. அதாவது இந்த பாடலுக்குள் நாம் எழுவதற்கு முன்பு ஒரு சித்தாந்த கருத்தை நாம் இங்கே தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், முதல் காரணம் இந்த உலகத்திற்கு முதல் காரணம் மாயை. நாம் ஒரு தெளிவு பெற வேண்டிய ஒரு சித்தாந்த உண்மை உள்ளது. இந்த உலகத்திற்கு மாயை முதல் காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த மாயையை 2 வகையாக சொல்வார். 2 வகைதான், 2 மாயை தனித்தனியே இருக்கின்றன நினைச்சிடக்கூடாது. ஒரே மாயை 2 வகையா இருக்கு, சுத்த மாயை அசுத்த மாயை என்று 2 வகை, சுத்த மாயை அசுத்த மாயை என்று 2 வகை. சுத்த மாயையிலிருந்து சுத்த தத்துவங்கள் சுத்த புவனங்கள்லாம் தோன்றும், அசுத்த மாயிலிருந்து அசுத்த தத்துவங்கள் அசுத்த புவனங்கள்லாம் தோன்றும். சுத்தம் அசுத்தம் எதற்காக சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் சுத்தம் அசுத்தம் என்றால், உலகத்தோட சேருது. ஆகவே நாம உடம்பு தான், நாம உலகம் வேற நினைக்க வேண்டாம், உடம்பு உலகத்தோட சேர்த்து சடந்தான், நாம வேற உயிர்கள், நாம உயிர்கள், நாம் வேறு. உடம்பு உலகம்லாம் ஒரு சாதி, உயிர்களும் இறைவனும் ஒரு சாதி, அறிவுள்ள பொருள்கள். ஆகையினாலே இந்த உடம்பு உலகம் எல்லாம் உயிர்களைத்தான போய் சேருது. அதுல இந்த ஆணவ மறைப்பு மிகுதியாக கொண்ட உயிர்கள் இருக்கின்றனவே, அவை கண்டபடி வினைகளை செய்யும். பல பிறவிகளிலே அநேக பிறவிகள், அந்த பிறவி பெருங்கடல் சொன்னது மும்மலமுடைய உயிர்களுக்கு தான், ஏராளமான பிறவிகளிலே பிறந்து இறந்து உழலும். அந்த மாதிரி ரொம்ப மலச்சார்பு மிகுதியாக உடைய உயிர்கள் இருக்கின்றனவே, வினைகளை மிகுத்து செய்கின்ற உயிர்கள், அந்த உயிர்களுக்கு போய் இந்த சுத்த உடம்பு சுத்த புவனங்கள் எல்லாம் பொருந்த மாட்டா, ஏன்னா அது ரெண்டும் சேராது, அவர்களுக்கு அது பொருத்தம் இல்லை. இந்த செட்டை இவருக்கு தான் சேரும், இவருக்கு சேராது நம்ம சொல்றோம் இல்லையா, அவருக்கு அது பொருந்தல. அந்த மாதிரி சுத்த உடம்புகள் சுத்த கருவிகள் சுத்த உலகங்கள் இவையெல்லாம் வந்து யாருக்கு சேரமாட்டான்னா, மலகன்மத்திலே மிகுந்து காணப்படுகின்ற அந்த உயிர்களிடம் பொருந்த மாட்டான். அதுதான் சொல்லுவாங்க, மலகன்மங்களோடு சேராதுன்றுவாங்க. மலகன்மங்களோடு சேராதுன்னா, மலகன்மங்களை மிகுந்து உறுதியாக உடைய உயிர்களோடு அந்த உயிர்களுக்கு உடம்பாகவோ அந்த உயிர்களுக்கு வசிப்பிடமாகவோ இந்த சுத்த மாயா காரியங்கள் சேரமாட்டா, அதனால தான் அவை சுத்தம்னு சொல்றோம். அசுத்தமாயினுடைய, அப்ப இவர்களுக்கு உடம்பு வேண்டாமா உலகம் வேண்டாமா, அது அசுத்தமாயின்னு அது இயல்பாவே இருக்கு. அது ஜோர்மான அப்படி 2 பகுப்பை உண்டாகல, ஏற்கனவே மாயை அப்படி இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும், இருக்கின்றது. அந்த அசுத்தமாயிலிருந்து தோன்றக்கூடிய அசுத்த காரியங்கள் தான் மலகன்மங்களோடு பொருந்தக்கூடியது. ஏன்னா மலகன்மங்களை மிகுதியாக உடைய உயிர்களுக்கு இந்த அசுத்தமாயா காரியங்கள் உடம்பாக பொருந்தும், உலகங்களாக வசிப்பிடங்களாக பொருந்தும். அப்படி 2 விதமான மாயை இருக்கின்றன, சுத்தமாய அசுத்தம். ஆனா பொருளால் ஒன்றுதான், ஏன் சுத்தமாய அசுத்தமாயின்னு 2 பொருள்கள் நாம வைத்துக் கொண்டால் என்ன, ஏன் சுத்தமாயே ஒரு முதல் காரணம், அதுல இருந்து சுத்த உலகங்கள்லாம் தோண்டிட்டு போகுது, அசுத்தமாய அது இன்னொரு மாயையாது, அதுல இருந்து அசுத்த உலகங்கள்லாம் தோண்டிட்டோம், 2 தனித்தனி முதல் காரணம்னு சொன்னா என்ன, சித்தாந்தத்தை சொல்ல மாட்டாங்க. சித்தாந்தத்துல லேசா ஒண்ணு சொல்லுவார்களா, எவ்வளவு தெளிவா சொல்லுவா. ஆனா முற்றறிவு உடையவன் சொன்னது இல்லையா சித்தாந்தம், எந்த நாட்டுக்காரன் சொன்னதில்லை, அதெல்லாம் மரபு வழி வராதவர்களுடைய கருத்து, அதெல்லாம் பொய் கருத்துகள், போலியான கருத்துகள். சிவபெருமான் சொன்னது செய்வது தான் சிவாகமத்தில். சிவபெருமான் இதையாவது உன்ன மாத்தி சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், ஏன் அப்படி இரண்டு முதல் காரணங்கள் சொல்லக்கூடாது? சுத்தமாயை ஒரு தனி முதல் காரணம், அசுத்தமாயை வேற ஒரு முதல் காரணம், ரெண்டும் தனித்தனி பொருள்கள் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்படின்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னா, பலவாகவும் சடமாகவும் உள்ளனவெல்லாம் அழியும், அவையும் தோன்றியிருந்து அழியும். எவையெல்லாம் பலவாகவும் சடமாகவும் உள்ளனவோ, முதல்ல என்ன பார்த்தோம், இந்த உலகம் தோன்றியிருந்து அழியும். காரணம் என்னன்னு சொன்னோம், அவயவ பகுப்பு இருப்பதனால். அவயவ பகுப்பு இருப்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, பலவாகவும் சடமாகவும் இருக்கு இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் பாருங்க, என்ன இந்த ஒரு மைக்கு தான் இருக்கா, எத்தனை மைக்கு இருக்கு, அத்தனையும் சடம் இல்லையா? இப்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பல பொருளாக இருக்கின்றன, ஒவ்வொன்றும் சடமாகவும் இருக்கின்றன. குடம்னு எடுத்தா பல குடம், அனைத்து சடம். உயிர்களும் பலவாக இருக்கின்றனவே, உயிர்கள் பலதான், ஆனா சடமா கிடையாது, உயிர்கள் அறிவுடையவை. அப்ப மாயையும் வந்து ரெண்டு மாயை, தனித்தனி மாயைனா ஒன்றுக்கு மேல மேலே பலதானே. அப்ப மாயையும் இரண்டு, பல ரெண்டும் சடம், பலவாகவும் சடமாகவும் உள்ளனவெல்லாம் அழியும் ஆயிரும். அப்ப இந்த மாயையும் தோன்றியிருந்து அழியக்கூடியது, இந்த மாயைக்கு வேறு ஒரு முதல் காரணம் வேண்டும் ஆயிரும். ஆனா நாம என்ன சொல்றோம், மாயைதான் பரம முதல் காரணம், மாயை வேறு ஒரு முதல் காரணத்திலிருந்து தோன்றவில்லை, இதுதான் முடிந்த முதல் காரணம். இந்த மாயையிலிருந்து தான் எல்லா உலகங்களும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் தோன்றினாலும், மண்ணிலிருந்து தோன்றியிருக்கலாம் பானை வந்து, பொண்ணிலிருந்து நகைகள் தோன்றியிருக்கலாம், ஆனா கடைசியில எல்லாமே வந்து மொத்தத்துல எதிலிருந்து தோன்றின அப்படின்னா, மாயிலிருந்து தான் தோன்றின. அந்த மாயை வேறொன்றிலிருந்து தோன்றியது அன்று, ஏன்னா அப்ப அதுவும் காரிய பொருள் ஆயிரும் இல்லையா? அது முதல் காரணம், அது தோன்றியிருந்து அழியாது, அதனிடமிருந்து மற்றவையெல்லாம் தோன்றும். அந்த மாயையை வந்து சிவபெருமான் தோற்றிருக்கவில்லை இல்லையா? எடுத்துக்காட்ட பாருங்க, உயவன் மண்ணிலிருந்து பானை முதலிய காரியங்களை தான் தோற்றிருக்கிறான் ஒழிய, மண்ணை அவன் தோற்றிருக்கவில்லை. அதே கருத்தை தான் அங்கேயும் நம்ம புடிச்சுக்கிடணும். மண் மாதிரி மாயை, குளாரன் மாதிரி சிவபெருமான் சொன்னார் இல்லையா? அப்ப அந்த மாயையை சிவபெருமான் என்ன செய்யல, வேற ஒரு முதல் காரணத்துக்கு தோற்றிருக்கல. அப்ப மாயை எதிர்ந்து தோன்றியது, இதிலிருந்து தோன்றியதா, அப்ப அந்த பொருள் எதிர்ந்து தோன்றியது அப்படின்னு வரம்பு இல்லாம ஓடும் இல்லையா? மாயை வந்து பரம முதல் காரணம், அது வேத எதிர்ந்து தோன்றவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மாயை, இரண்டு மாயைகள் உள்ளன என்று சொன்னால், மாயை ஒன்றல்ல பலன் ஆயிரும். அது ஏற்கனவே சடம், பலவாகவும் சடமாகவும் உள்ளனவெல்லாம் தோன்றியிருந்து அழியக்கூடிய காரிய பொருளாகத்தான் இருக்கும் இல்லையா? தார்க்கிக நம்மகிட்ட சொன்னானே, அணுக்கள் தான் முதற் காரணம்னா, அப்ப நாம என்ன சொன்னோம், அணுக்கள் வந்து அவை பகுப்புடையவை, அவையும் தோன்றியிருந்து அழியும், தோன்றியிருந்து அழிவதை முதல் காரணம்னு சொல்லாதேன்னு அவனை சொன்னோம் இல்லையா? அவன் அப்படி சொல்லிட்டு நாமளே ரெண்டு மாயை உள்ளனு சொல்லிட்டா, பலவாகவும் சடமாகவும் உள்ளவன்லாம் தோன்றியிருந்து அழியும், அப்ப நாம சொல்ற மாயையும் பரம முதல் காரணம் அல்லன்னு ஆயிருமே இல்லையா? அவன் சொல்ற அணுக்களுக்கு இந்த இந்த கருத்தும் பொருந்தும். அணுக்கள் அவயவ பகுப்பு உடையதுன்னு ஒரு கருத்தை சொன்னார், அணுக்கள் பல, அவனே சொல்றான் பல அணுக்கள் இருக்குன்னு. இப்ப பலவாயும் சடமாயும் உள்ளவன்லாம் அழியும்னு அதை வச்சு மறுக்கலாம். அதனாலதான் நாம என்ன சொல்றோம், மாயை ஒரே பொருள் தான், ரெண்டு பொருள் கிடையாது, அழுத்தம் திருத்தமா இருக்கும். ஏன்னா சுத்தமாயை அசுத்தமாயை என்று இரண்டாக சொல்வார்கள், அதை கேட்டுக்கொண்டு ரெண்டும் தனித்தனி மாயைன்னு நாம் முடிவு செய்யக்கூடாது. செய்தால் பலவாயும் சடமாயும் உள்ளனவெல்லாம் அழியும் என்ற நியதி இருப்பதனாலே, இந்த மாயையும் அழியக்கூடியது, அதற்கு வேறு ஒரு முதல் காரணம் உள்ளது என்று பிழை ஏற்பட்டுவிடும். அப்ப ஒரே மாயையே ஒரு பகுதி சுத்தமாயும் ஒரு பகுதி அசுத்தமாயும், எல்லாம் ஒரே ஊரு தான், ஒரு பகுதியில தான் பயிர்கள்லாம் விளையுது. விவசாயத்துக்கு ஏத்த நிலமா ஒரு பகுதி நிலம் தான் இருக்குது இல்லையா? எல்லா பகுதி நிலமும் விவசாயத்துக்கு ஏத்ததா இருக்குதா? இல்ல, அதுலயும் சில பகுதி வந்து நன்செய் பயிர்கள் விளைவுக்கு ஏத்த நிலமா இருக்குது, சில பயிர்கள் புன்செய் பயிர்கள் விளைவுக்கு தான் ஏத்த நிலமா இருக்குது. அதுக்காக அந்த நிலமே வேற, இந்த நிலமே வேறன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, ஒரே நிலமே இப்படி வேறு வேறு இயல்போடு விளங்குவது போல. அதுதான் ஆகையினாலே இந்த உண்மையை நாம வந்து மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாட்டுக்கு போவதற்கு முன்னாடி. ஆகவே இந்த பாடல் மிகவும் விளக்கமான பாடல், அதனை நாம் அடுத்த சிந்தனையிலே செய்தால் நலமாக இருக்கும். இந்த கருத்தை, அதாவது சுத்தமாயை அசுத்தமாயை என்று ஒரே மாயையே இரு வகைப்பட்டு விளங்குகின்றது, ஒரே மாயையே இரு வகைப்பட்டு விளங்குகின்றது. அதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அந்த அசுத்தமாயிலிருந்து பிரகிருதி என்று ஒன்று தோன்றுகிறது, அசுத்தமாயிலிருந்து பிரகிருதி என ஒன்று தோன்றுகிறது. அதையே என்ன சொல்லுவாங்க, பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகிருதி மாயையும் வந்து ஒரு முதல் காரணம் என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. ஆனால் உண்மையாக நோக்கும் பொழுது அதுவும் காரிய பொருள் தான், அசுத்தமாயிலிருந்து தோன்றியது தான் அது. அது மட்டுமல்ல, 36 தத்துவங்களும் மாயையிலிருந்து தோன்றிய காரியங்கள் தானே, தோன்றினதுனாலே காரியம் தானே, காரிய பொருள் தான். அந்த 36 தத்துவங்கள்ல இந்த பிரகிருதி மாயையும் ஒன்றாக வருகின்றது. இது காரிய பொருள் தான், சந்தேகம் இல்லை. ஆனாலும் அந்த பிரகிருதி மாயை இருக்கு பாத்தீங்கன்னா, அதிலே இருந்து 24 தத்துவங்கள் தோன்றுகின்றன. அப்போ தன்பால் 24 தத்துவங்களை அது தோற்றுவிப்பதனால் அதுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டாங்க, ஒரு முதல் காரணம் அந்தஸ்து. ஆனா அசுத்த மாயை மாதிரி அது பரம முதல் காரணம் அல்ல, இருந்தாலும் அதிலிருந்து 24 இல்லையா. அதாவது ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் மேலதிகாரி ஒருத்தன் இருக்கான், ஆனா இவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கும்போது இவருக்கு ஒரு தலைவன்கிற ஒரு அந்தஸ்து வரும் இல்லையா. இவனுக்கு மேலானவன் முன்னாடி வந்து நிக்கிறது வரைக்கும் இவனுக்குரிய தலைமை இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி இந்த பிரகிருதி மாயைக்கும் ஒரு அந்தஸ்து, முதல் காரண அந்தஸ்து கொடுத்துள்ளார்கள். அப்ப சுத்தமாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்று முதல் காரணங்கள் சொல்வார்கள். சுத்தமாயிலிருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றும், அசுத்தமாயிலிருந்து வித்யா தத்துவங்கள் தோன்றும், பிரகிருதி மாயிலிருந்து ஆன்ம தத்துவங்கள் தோன்றும், மூவகை தத்துவங்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் மேலும் இதனோடு இவற்றோடு சம்பந்தப்பட்ட மற்ற கருத்துகளும் சேர்த்து இந்த பாடலிலே சொல்லப்பட இருக்கின்றன. சுத்தமாயிலிருந்து எவையெல்லாம் தோன்றும், அசுத்தமாயிலிருந்து எவையெல்லாம் தோன்றும், பிரகிருதி மாயிலிருந்து எவையெல்லாம் தோன்றும், இதையெல்லாம் முதல்வன் சிவபெருமானுடைய அருளாலே, அவனுடைய சங்கல்பத்தினாலே, அவனுடைய சன்னதியிலே இவையெல்லாம் தோன்றி தொழிற்படுகின்றன என்ற அரியதொரு கருத்தினை இந்த பாடலிலே மிகச் சிறப்பாக நம்முடைய ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்ல இருக்கின்றார். அதற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அதிலே இளைமறை காய்மறையாக இருக்கின்ற செய்திகளையெல்லாம் தம்முடைய உரையிலே வெளிப்படுத்தி நமக்கு மிக கருணையோடு அருளை செய்ய இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் வருகின்ற சிலையை பார்க்க இருக்கின்றோம். மிக அருமையான ஒரு பொருளை சொல்லப் போகின்றார்கள் இதிலே. அப்படி பொருள் சொன்னவர்கள் அவர்கள் மட்டும்தான், மிகச் சிறப்பாக சொல்ல இருக்கின்றார்கள். இந்த சுத்தமாயை அசுத்தமாயை குறித்த அரியதொரு விளக்கத்தினை அவர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் ஒருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞான யோகிகள் பொழிப்புரையை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியே மனமுழிமைகளாலே போற்றி வளர்த்திக் கொண்டு